25. மாற்றப்பட முடியாத தேவனுடைய கற்பனைகள். பக்கம் 433-450. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. வெளிப்படுத்தல் 11:19. பரிசுத்த ஸ்தலத்தின் இரண்டாவது அறையான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளுக்குச் சாயலாக உள்ளவைகளாக பூமியின் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்கு பயன்பட்டிருந்த இந்த அறை பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கும் பாவ நிவாரண நாள் ஒன்றில் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தது. எனவே பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்னும் அறிவிப்பானது பாவ நிவாரண பணியை செயல்படுத்தும்படி கிறிஸ்து பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிபி 1844 பிரவேசித்ததை சுட்டிக்காட்டுகிறது. பிரதான ஆசாரியர் அவரது ஊழியத்தை செய்வதற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தபோது விசுவாசத்தினால் தங்களின் பிரதான ஆசாரியரை பின்தொடர்ந்தவர்கள் அங்கு அவரது உடன்படிக்கையின் பெட்டியை கண்டனர். பரிசுத்த ஸ்தலம் என்னும் பொருள் பற்றி அவர்கள் ஆராய்ந்து இரட்சகரின் ஊழியத்தில் உள்ள மாற்றத்தை புரிந்து கொண்டதினால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பாவிகளின் சார்பாக தமது இரக்கத்துடன் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டனர். பூமியின் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்த உடன்படிக்கையின் பெட்டியில் இரண்டு கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவைகளின் மீது தேவனுடைய பிரமாணங்களாகிய கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தன. உடன்படிக்கை பெட்டியானது கற்பனைகள் எழுதப்பட்டிருந்த கற்பலகைகளைக் கொண்டிருந்த சாதாரணமானதாக இருந்தது. அதனுள் வைக்கப்பட்டிருந்த தெய்வீக பிரமாணங்களின் பிரசன்னம் அதற்கு மதிப்பையும் பரிசுத்தத்தையும் கொடுத்து பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டபோது அவரது உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. பரலோக ஆலயத்திலிருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சீனாய் மலையின் மீது இடிமுழக்கங்களுக்கிடையில் தேவனுடைய சொந்த விரலினால் கற்பலகைகளின் மீது எழுதப்பட்ட கற்பனை, தெய்வீக கற்பனை, பரிசுத்தமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. பரலோக பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள தேவனுடைய கற்பனை பெரும் மூலப்படிவமாக உள்ளது. கற்பலகைகளில் எலகைகளில் எழுதப்பட்டு மோசையால் பதிக்கப்பட்ட அது பிழையில்லாத அதன் மறுபதிப்பாக இருந்தது. இந்த மிக முக்கியமான பொருள் பற்றி புரிந்து கொண்டவர்கள் இவ்வாறாக தெய்வீக பிரமாணத்தின் பரிசுத்தமிக்க மாறாத தன்மையை காணும்படி நடத்தப்பட்டனர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. மத்தேயு 5:18 என்ற இரட்சகரின் வார்த்தைகளின் வல்லமையை அதற்கு முன் ஒருபோதும் இல்லாத விதத்தில் அவர்கள் கண்டனர். தேவனுடைய கற்பனை அவரது சுபாவத்தின் வெளிப்படுத்தலாகவும் மறுபதிப்பாகவும் இருந்தது. பரலோகத்திலுள்ள உண்மையான சாட்சியாக என்றென்றும் நிலைத்து நின்றாக வேண்டும். எந்த ஒரு கற்பனையும் பயனற்றதென்றோ செல்லாததென்றோ அவற்றுள் இல்லை. ஒரு எழுத்தோ அல்லது எழுத்தின் உறுப்போ மாற்றப்படவில்லை. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகளெல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். சங்கீதம் 119:89, 111:7-8. அந்த பிரமாணங்களின் இதயம் போன்ற இடத்தில் 4வது பிரமாணம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசல்களிலிருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யாத்திராகமும் 20:8-11 என்று முதலில் அறிவிக்கப்பட்டது போலவே உள்ளது. தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்த வேத மாணாக்கர்களின் இருதயங்களை தேவனுடைய ஆவி உணர்த்தியது. சிருஷ்டிகரின் இளைப்பாறும் நாளை கவனிக்காமல் விட்டுவிட்டதினால் அவர்கள் அறியாமையின் காரணமாக இந்த கற்பனையை மீறியிருந்தனர் என்னும் மன உணர்த்துதல் அவர்கள் மீது வந்தது. தேவன் பரிசுத்தப்படுத்தியிருந்த நாளுக்கு பதிலாக வாரத்தின் முதல் நாளை ஆசரிப்பதற்கான காரணத்தை அவர்கள் சோதிக்கத் தொடங்கினர். நான்காவது கற்பனை நீக்கப்பட்டதற்கான ஆதாரத்தை வேதவாக்கியத்திலிருந்து அவர்களால் காண முடியவில்லை. ஏழாம் நாளை பரிசுத்தமாக்கியிருந்த முதல் ஆசீர்வாதம் ஒருபோதும் நீக்கப்படவில்லை. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதின்படி நடக்க அவர்கள் நேர்மையுடன் தேடினார்கள். இப்பொழுது அவர்கள் தாங்களே அவரது பிரமாணத்தை மீறியிருப்பதைக் கண்டபோது துயரம் அவர்களது இருதயங்களை நிரப்பிற்று. அவரது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதினால் தேவனுக்கு உண்மையாக இருப்பதை வெளிக்காட்டினார்கள்.
அவர்களுடைய விசுவாசத்தை கவிழ்க்கும்படி செய்யப்பட்ட முயற்சிகள் ஏராளமானதாகவும் ஆர்வமிக்கதாகவும் இருந்தன. பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தின் சாயலாக இருந்தது என்பதையும், உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த கற்பனையின் மிகச் சரியான மறுபதிப்பாக இருந்தது என்பதையும் ஒருவராலும் காணாமல் இருக்க முடியவில்லை.
பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய உண்மையை ஏற்றுக்கொள்வது என்பது தேவனுடைய கற்பனையின் உரிமைகளையும், நான்காவது கற்பனையில் உள்ள ஓய்வு நாள் பிரமாணத்தில் உள்ள கடமைகளையும் அங்கீகரிப்பதில் சம்பந்தப்பட்டுள்ளது. பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெறும் கிறிஸ்துவின் ஊழியத்தை இசைவாக வெளிப்படுத்தும் வேதவாக்கியத்திற்கெதிரான கசப்பான எதிர்ப்பின் இரகசியம் இங்குதான் உள்ளது. தேவன் திறந்த கதவை அடைக்கவும் அடைத்த கதவை திறக்கவும் மனிதத்த கதவை திறக்கவும் மனிதர்கள் வகை தேடினார்கள். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வெளிப்படுத்தல் 3:7-8. கிறிஸ்து கதவை திறந்திருந்தார் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள ஊழியத்தை ஆரம்பித்தார். பரலோக பரிசுத்த ஸ்தலத்தின் திறக்கப்பட்டிருந்த வாசல் வழியாக ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அங்கு புனிதமாக வைக்கப்பட்டிருந்த கற்பனைகளுள் நான்காவது கற்பனையும் பேணி பாதுகாக்கப்பட்டிருப்பதானது எனக்கு காட்டப்பட்டது. தேவன் எதை நிலைநாட்டியிருந்தாரோ அதை எந்த மனிதனாலும் தூக்கி எறிந்து வீசிவிட முடியாது.
கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியம் பற்றிய கற்பனையின் மித்தியத்துவ சத்தியத்தை ஏற்றிருந்தவர்கள் இவை வெளி 14 அதிகாரத்தில் வெளிக்காட்டப்பட்ட சத்தியங்கள் என்று அறிந்து கொண்டனர். இந்த அதிகாரத்தில் அமைந்துள்ள தூதுதான் கர்த்தருடின் இரண்டாம் வருகைக்கென்று பூமியில் குடியிருப்பவர்களை ஆயத்தப்படுத்தும் 3 விதமான எச்சரிப்புகளை உடையதாக இருந்தது. அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்னும் அறிவிப்பு மனிதனுடைய இரட்சிப்பிற்கான கிறிஸ்துவின் ஊழியத்தின் முடிவை சுட்டிக்காட்டுகிறது. இரட்சகரின் பரிந்து பேசுதல் நிறுத்தப்பட்டு தமது மக்களை தம்முடன் எடுத்துக்கொள்ள அவர் திரும்ப வரும் வரைக்கும் பறைசாற்ற வேண்டிய ஒரு சத்தியமாக அது உள்ளது. கிபி 1844 ஆரம்பமான நியாயத்தீர்ப்பின் பணி உயிருள்ளவர்கள் மரித்தவர்களாகிய அனைவரது வழக்குகளும் முடியும் வரை தொடர்ந்து செல்ல வேண்டியதாக உள்ளது. எனவே மனிதனின் தவணையின் காலம் முடிவடையும் வரை அது தொடரும். மனிதர்கள் நியாயத்தீர்ப்பில் நிற்பதற்கென்று ஆயத்தப்படும்படி அந்த தூது தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறது. இந்த தூதுகளை ஏற்றுக்கொண்டதின் விளைவுகள் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்ற வார்த்தையால் கொடுக்கப்பட்டது. நியாயத்தீர்ப்பிற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு மனிதர்கள் தேவனுடைய கற்பனைகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. நியாயத்தீர்ப்பில் பண்பை நிர்ணயம் செய்யும் சட்டமாக கற்பனை இருக்கும்.
எவர்கள் நியாயப்பிரமாணமில்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணமில்லாமல் கெட்டுப்போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள்.
தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ரோமர் 2:12-16 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவிக்கிறார். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதற்கு விசுவாசம் அத்தியாவசியமாக உள்ளது. ஏனெனில் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே
எபிரேயர் 11:6, ரோமர் 14:23.
தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்று தொழும்படி முதலாம் தூதனால் மனிதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இதைச் செய்வதற்கு அவர்கள் அவரது கற்பனைகளைக் கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. பிரசங்கர சங்கி 12:13 என்று ஞானி கூறுகிறான். தேவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாத தொழுகை அவருக்கு பிரியமானதாக இருக்காது. நாம் தேவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். வேதத்தை கற்பனையை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. முதலாம் யோவான் 5:3, நீதிமொழிகள் 28:9.
தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார் என்பதும் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் அவருக்கு கடமைப்பட்டவைகளாக உள்ளன என்பதும் அவரை தொழுகின்ற கடமைக்கு அடிப்படையாக உள்ளன. வேதாகமத்தில் எங்கெல்லாம் அஞ்ஞானிகளின் தெய்வங்களுக்கு மேலாக அவருக்கு பக்தியும் தொழுகையும் செலுத்தப்பட வேண்டும் என்று அவரது உரிமை பாராட்டுதல் முன்வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவரது படைக்கும் வல்லமை அத்தாட்சியாக எடுத்துக்காட்டப்படுகிறது. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே? கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமலிருக்கிறது. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காகச் செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடக் கடவோம். வாருங்கள்.
கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். சங்கீதம் 96:5, ஏசாயா 40:25-26, 45:18, சங்கீதம் 100:3, 95:6, வெளிப்படுத்தல் 4:11 என்று பரலோகத்தில் தேவனைத் தொழுது கொள்ளும் பரிசுத்தவான்கள் அவர்களது தொழுகை ஏன் அவருக்கு உரித்தானது என்கிற காரணத்தையும் கூறுகின்றனர்.
வெளிப்படுத்தின விசேஷம் 14 சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும்படி மனிதர்கள் அழைக்கப்படுகின்றனர். முத்தூதின் பலனாக ஒரு மக்கள் கூட்டம் தேவருடைய கற்பனைகளை காத்துக்கொள்ளுவதை தீர்க்க தரிசனம் காட்சிக்கு கொண்டு வருகிறது. இந்த கற்பனைகளில் ஒன்று தேவன்தான் சிருஷ்டிகர் என்று சுட்டிக்காட்டுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களிலிருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யாத்திராகமம் 20:8-11 என்று 4 கற்பனை அறிவிக்கிறது. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். எசேக்கியேல் 20:20 என்று மேலும் கர்த்தர் ஓய்வு நாளை பற்றி கூறுகிறார்.
இதற்கான காரணம் என்னவெனில், அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். யாத்திராகமும் 31:17 என்பதாகும். ஓய்வு நாள் சிருஷ்டிப்பின் நினைவு சின்னம் என்பதின் முக்கியத்துவம் என்னவெனில், தொழுகை தேவனுக்குரியது என்பதற்கான உண்மையான காரணத்தை அது எப்பொழுதும் முன்வைக்கிறது. ஏனெனில் அவர் நமது சிருஷ்டிகரும், நாம் அவரது சிருஷ்டிகளுமாக இருக்கிறோம். எனவே தெய்வீகத் தொழுகையின் அஸ்திவாரத்திலேயே ஓய்வு நாள் வைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அது இந்த பெரும் சத்தியத்தை உணர்த்தக்கூடிய விதத்தில் போதிக்கிறது. வேறு எந்த அமைப்புகளும் இதை செய்வதில்லை. தெய்வீகத்தை தொழுவதற்கான உண்மையான அடிப்படை ஏழாம் நாளில் தொழுவதில் மட்டுமாக இல்லாமல், சகலவிதமான தொழுகைகளும் சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிகளுக்குமிடையிலுள்ள மேலான மேன்மையில் காணப்படுகிறது. இது ஒருபோதும் வழக்கிலில்லாமல் நீங்கிப் போக முடியாததாகவும் ஒருபோதும் மறக்க முடியாததாகவும் உள்ளது. மனிதர்களின் மனங்களின் முன் இந்த சத்தியத்தை எப்பொழுதும் வைப்பதற்காகவே தேவன் ஏதேனில் ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். நாம் ஏன் அவரை தொழ வேண்டும் என்பதற்கான காரணமானது யாதெனில், அவர் நமது சிருஷ்டிகராக இருக்கிறார் என்பது தொடரும் வரை ஓய்வு நாள் அவரது நினைவு சின்னமாகத் தொடரும். ஓய்வு நாள் உலகம் முழுவதிலும் அனைவராலும் ஆசரிக்கப்பட்டிருந்தால், பக்திக்கும் தொழுகைக்கும் உரியவராக கிறிஸ்து இருக்கிறார் என்று மனிதர்களின் எண்ணங்களும் பற்றுகளும் சிருஷ்டிகரின்பால் நடத்தப்பட்டிருந்தால், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனோ, ஒரு நாத்திகனோ, ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவனோ ஒருபோதும் இருந்திருக்க மாட்டான். ஓய்வு நாளை ஆசரிப்பது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கின மெய்தேவனின் மீதுள்ள உண்மையான விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. மனிதர்கள் தேவனை தொழுது அவரது கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டுமென்று கட்டளையிடும் தூது சிறப்பாக நான்காவது கற்பனையை கைக்கொள்ளும்படி அவர்களை அழைக்கிறது.
தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களுடன் ஒப்பிடும்படியாக மூன்றாம் தூதன் வேறொரு வகுப்பினர்களிடம் அவர்களது தவறுகளைச் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு எதிரான பக்தி வினயமான ஒரு எச்சரிப்பை இவ்விதமாக கூறியிருக்கிறான். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவனெவனோ, அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். வெளிப்படுத்தல் 14:9-10. இந்த தூதை புரிந்து கொள்ளுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அடையாளங்களைப் பற்றிய ஒரு சரியான விளக்கம் அவசியமாக உள்ளது. மிருகம், அதன் சொரூபம், அதன் அடையாளமாகியவையால் என்ன எடுத்துக்காட்டப்படுகிறது? இந்த அடையாளங்களை எடுத்துக்காட்டும் தீர்க்கதரிசனத்தின் பாதை வெளிப்படுத்தல் 12 கிறிஸ்துவை அவரது பிறப்பின்போது அழிக்க வகை தேடின வலு சர்ப்பத்துடன் ஆரம்பமாவது காணப்படுகிறது. வலு சர்ப்பம் என்பது சாத்தான் என்று கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 12:9. ஆனால் முதல் நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவ சகாப்தத்தின் போது கிறிஸ்துவுடனும் அவரது ஜனங்களுடனும் போர் செய்து கொண்டிருக்கும் சாத்தானின் பிரதிநிதியாக ரோம பேரரசு இருந்தது. அப்போது அஞ்ஞான மார்க்கம் நிலவியிருந்தது. இப்படியாக வலு சர்ப்பமானது முதலாவது சாத்தானதானை எடுத்துக்காட்டும்போது, இரண்டாவது அர்த்தத்தில் அஞ்ஞான ரோம அரசின் அடையாளமாக உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 13 வேறொரு மிருகம் விவரிக்கப்பட்டுள்ளது. அது சிறுத்தையைப் போலிருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பெரும்பாலான புரொட்டஸ்டாண்டுகள் நம்பியிருந்தது போல மிருகம் ஒரு காலத்தில் பழங்கால ரோம பேரரசு வைத்திருந்த வல்லமையையும் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் போப்பு மார்க்கம் பிற்காலத்தில் அடைந்து கொண்டது என்பதை இந்த அடையாளம் எடுத்துக்காட்டுகிறது. சிறுத்தையைப் போலிருந்த மிருகம் பற்றி இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது: பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயைத் திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வவரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல், ஒவ்வொரு கோத்தரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:5-7 வரை. தானியலின் தீர்க்கதரிசனம் 7 அதிகாரத்தில் காணப்படும் சின்ன கொம்பை பற்றிய வர்ணனைக்கு ஏறத்தாழ இசைவாக இருக்கும் இந்த தீர்க்கதரிசனம் கேள்விக்கிடமின்றி போப்பு மார்க்கத்தை சுட்டிக்காட்டுகின்றது.
42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பது காலமும் காலங்களும் அரைக்காலமுமாகிய 3.5 வருடங்கள் அல்லது 1260 நாட்கள் என்று தானியேல் 7 அதிகாரத்தில் கூறப்பட்டிருப்பது ரோமன் கத்தோலிக்க வல்லமை தேவனுடைய மக்களை ஒடுக்க வேண்டிய அதே காலமாக இருந்தது. முந்தின அதிகாரங்களில் கூறப்பட்டது போல போப்பு மார்க்கம் கிபி 538 ஆரம்பமாகி கிபி 1798 முடிவடைந்தது. போப்பு மார்க்கம் நீக்கப்பட்டு பிரெஞ்சு இராணுவத்தினால் போப்பு சிறையாக்கப்பட்ட போது போப்பு மார்க்கம் சாவுக்கேதுவான அதன் காயத்தை அடையவே சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டுப் போவான் என்னும் திட்டமான தெய்வீக முன்னறிவிப்பு நிறைவேறியது.
இந்த கட்டத்தில் வேறொரு அடையாளம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பக் கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளையுடையதாயிருந்து வலு சர்ப்பத்தைப் போல பேசினது. வெளிப்படுத்தல் 13:11. அந்த மிருகத்தின் தோற்றம், அது எழும்பிய விதம் ஆகிய இரண்டும் சேர்ந்து அது எந்த நாட்டை எடுத்துக்காட்டுகிறதோ அது இதற்கு முன் எடுத்துக்காட்டியிருந்த அடையாளங்களைப் போல இல்லாததாக இருந்தது. உலகத்தை ஆட்சி செய்த பெரும் ராஜ்யங்கள் தானியேல் தீர்க்கதரிசிக்கு கொல்லும் தன்மையுடைய மிருகங்களாகவும் வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தில் அடித்தபோது தானியேல் 7:2 எழும்பினதாகவும் காட்டப்பட்டது. வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில் தண்ணீர்கள் என்பது ஜனங்களையும் கூட்டங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் குறிப்பிடுகின்றது என்று தேவதூதன் விளக்கினான். வெளிப்படுத்தல் 17:15. காற்றுகள் என்பது யுத்தத்தின் ஒரு அடையாளமாக உள்ளது. பெரிய சமுத்திரத்தின் மீது வீசியது என்பது இராஜ்யங்கள் அவைகளின் வல்லமையை போரினாலும் புரட்சியினாலும் அடைந்து கொண்டதை எடுத்துக்காட்டுகிறது.
ஆனால் ஆட்டுக்குட்டியைப் போன்ற கொம்புகளை உடையதாக இருந்த மிருகம் பூமியின் மீதிருந்து எழும்பி வருவதாகக் காணப்பட்டது. தன்னை அமைத்துக் கொள்ளுவதற்காக மற்ற வல்லமைகளைக் கவிழ்ப்பதற்குப் பதிலாக இதற்கு முன் குடியேற்றமில்லாத இடத்திலிருந்து இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருந்த இந்த நாடு மெதுவாகவும் சமாதானமாகவும் எழும்பியாக வேண்டும். அப்படியானால் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டிருந்த கூட்டமான பழைய உலகத்தின் நாடுகளுக்கிடையிலிருந்து ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்களாகிய ககலங்கும் சமுத்திரத்திலிருந்து அது தோன்றியிருந்திருக்க முடியாது. அது மேற்கு கண்டத்தில் தேடப்பட வேண்டும். ஏனைய கண்டங்கள் ஏற்கனவே பல்வேறு நாடுகளால் ஆளப்பட்டிருந்தன.
உலகின் கவனத்தை கவர்ந்து பலம், பெரிய தன்மை ஆகியவைகளை வாக்குத்தத்தம் செய்து கொண்டு உலகத்தின் எந்த நாடு கிபி 1798 வல்லமையானதாக எழுந்தது, எந்த ஒரு நாட்டின் இந்த அடையாளமானது கேள்விக்கிடமின்றி பொருந்தக்கூடியதாக உள்ளது, தீர்க்க தரிசனத்தில் உள்ள குறிப்புகளுடன் ஒரே ஒரு நாடுதான், ஆம் அது தவறில்லாத விதத்தில் அமெரிக்க நாட்டை சுட்டிக்காட்டுகிறது. பரிசுத்த வேதவாக்கியங்களை எழுதினவரின் அதே எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் தோன்றினதால் ஏறத்தாழ அதே வார்த்தைகளை இந்த நாட்டின் எழுச்சியையும் வளர்ச்சியையும் பற்றி விவரிக்கும்போது புகழ்பெற்ற பேச்சாளரும் வரலாற்று ஆசிரியருமான ஒருவர் கீழ்கண்ட வார்த்தைகளால் வர்ணித்தார். அந்த மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வருவதாக காணப்பட்டது. மொழிபெயர்ப்பாளர்களின் கருத்துப்படி எழும்பியிருத்தல் என்று இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் எழுத்தின்படி ஒரு செடி வளர்வது அல்லது உயர எழுவது என்பதாக அடையாளப்படுத்துகிறது.
இந்த நாடு இதற்கு முன் மக்கள் குடியில்லாமலிருந்த இடத்திலிருந்து எழும்பியாக வேண்டும் என்பதை நாம் கண்டிருக்கிறோம். ஐக்கிய அமெரிக்க நாட்டின் வளர்ச்சியைப் பற்றி ஒரு முன்னணி எழுத்தாளர் விவரிக்கும்போது இல்லாமையிலிருந்து மேலுயர்ந்து வரும் அதன் மர்மம் என்றும், பேசாத ஒரு விதையைப் போல நாம் ஒரு பேரரசாக வளர்ந்தோம் என்றும் கூறுகிறார். பூமியின் மௌனத்திற்கிடையில் அதன் வல்லமையையும் பெருமையையும் சேர்த்துக்கொண்டு உயரும் ஒரு ஆச்சரியமான நாடாக அது உள்ளது என்று ஐக்கிய அமெரிக்காவைப் பற்றி
1850 ஒரு ஐரோப்பிய பத்திரிகை எழுத்தாளர் கூறினார், லெய்டன் என்னும் ஒரு சிறு சபையினர் மனச்சாட்சியின் சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக இருளின் எதிர்ப்பு இல்லாத எதேச்சாதிகார ஆவியின் நடமாட்டமில்லாத இடத்தில் தூரமாக பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒரு இளைப்பாறும் இடத்தைக் கண்டார்களா? இதோ சமாதானமான வெற்றி உள்ள வலிமை மிக்க இடத்தை பாருங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவை கொடிகளை தாங்கியிருந்தனர் என்பதாக தமது பரதேச பயண அமைப்பாளர்களைப் பற்றிய சொற்பொழிவில் எட்வர்ட் எவரெட் என்பவர் கூறினார்.
அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாக இருந்தது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்புகள் இளமை, களங்கமின்மை, சாதுவான தன்மை ஆகிய ஐக்கிய அமெரிக்காவின் சுபாவத்துக்கு பொருத்தமான தன்மைகளை உடையதாக 1798 எழும்பி வருவதாக தீர்க்கதரிசிக்கு எடுத்துக்காட்டப்பட்டது. தங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு அரசாங்கத்தின் ஒடுக்குதல், குருமார்களின் சகிப்புத்தன்மையற்ற தன்மை, பலாத்காரம் ஆகியவைகளிலுமிருந்து ஒரு புகலிடம் கண்டடைந்து அவர்கள் சமூக சுதந்திரம், சமய சுதந்திரம் என்னும் பரந்த அஸ்திவாரத்தின் மீது ஒரு அரசாங்கத்தை அமைக்க தீர்மானித்தனர். சகல மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர். வாழ்க்கை, சுதந்திரம், மகிழ்ச்சியில் நாட்டம் ஆகியவைகளில் வேறுபடுத்த முடியாத உரிமைகளை பெற்றவர்களாக உள்ளனர். ஓட்டெடுப்பின் மூலமாக தெரிந்தெடுக்கப்படும் மக்களின் பிரதிநிதிகள் சட்டங்களை இயற்றி அவைகளை நடைமுறைப்படுத்தலாம் என்கிற சுய அரசு என்னும் உரிமையை மக்களுக்கு அரசியலமைப்பு உத்தரவாதம் செய்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது மனச்சாட்சியின் விருப்பப்படி தேவனைத் தொழும் உரிமையாகிய சமய சுதந்திரமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு கோட்பாடும் புரோட்டஸ்டாண்ட் கோட்பாடும் அந்த நாட்டின் அடிப்படை கொள்கைகள் ஆயின. இந்த கொள்கைகள் அந்த நாட்டின் வல்லமை, செழுமை ஆகியவைகளின் இரகசியமாக இருக்கின்றன. கிறிஸ்தவ உலகம் முழுவதிலும் உள்ள ஒடுக்கப்பட்டவர்களும் காலின் கீழிட்டு மிதிக்கப்பட்டவர்களுமாயிருந்தவர்கள் ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் இந்த நாட்டை நோக்கி திரும்பினர்.
லட்சக்கணக்கானவர்கள் அதன் கரைகளை தேடி வந்தடைந்தனர்.
பூமியின் மிகுந்த வல்லமையுள்ள நாடுகளில் ஒன்று என்ற இடத்தை பற்றும்படி ஐக்கிய அமெரிக்கா உயர்ந்தெழுந்திருக்கிறது. ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக கொம்புகளை உடையதாக இருந்த அந்த மிருகம் வலு சர்ப்பத்தைப் போல் பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆரச்சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்கப்பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களைச் செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்குச் சொல்லிற்று. வெளிப்படுத்தல் 13:11-14.
ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்பும் வலசர்ப்பத்தைப் போன்ற பேச்சும் ஆகிய அடையாளங்கள் இவ்வாறாக குறிப்பிடப்படும் நாட்டின் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் நன்கு தெரியக்கூடிய முரண்பாடு இருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. அந்த சட்டமன்றங்கள், நீதித்துறை அதிகாரிகள் ஆகியவர்களின் செயல்கள்தான் பேச்சு என்று உள்ளது. ஆனால் அப்படிப்பட்ட செயல்கள் அந்த நாட்டின் அஸ்திவாரமாக முன்வைக்கப்பட்டுள்ள சுதந்திரம், சமாதானம் ஆகிய கொள்கைகளுக்கெதிரான பொய்யாகிவிடும். வலுசர்ப்பத்தையும் சிறுத்தையையும் போன்றவைகளால் குறிக்கப்பட்ட நாடுகளால் வெளிக்காட்டப்பட்ட சகிப்புத்தன்மையின்மை, உபத்திரவம் செய்தல் ஆகிய ஆவியின் முன்னேற்றத்தை அது வலுசர்ப்பத்தைப் போல் பேசி முந்தின மிருகத்தின் வல்லமை முழுவதையும் நடப்பிக்கும் என்னும் முன் அறிவிப்பு தெளிவாக அறிவிக்கிறது. இரண்டு கொம்புள்ள மிருகம் முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது என்னும் அறிக்கை அந்த நாட்டின் அதிகாரம் போப்பு மார்க்கத்திற்கு வணக்கத்தை செலுத்த சில காரியங்களை கடைபிடிக்க வற்புறுத்தவிருப்பதை அடையாளப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட செயல் அந்த நாட்டின் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கும் அதன் சுதந்திர அமைப்பின் அறிவிற்கும் சுதந்திர பிரகடனத்திலுள்ள பக்தி வினயமான பிரதிக்கினைகளுக்கும் அரசியலமைப்பிற்கும் நேர் எதிரானதாக உள்ளது. சபை மதச்சார்பற்ற வல்லமையை தனதாக எடுத்துக்கொள்ளும்போது சகிப்புத்தன்மையின்மை, உபத்திரவம் ஆகியவை தவிர்க்க முடியாததாகிவிடும். இதைத் தவிர்ப்பதற்கான பாதுகாப்பு செய்ய
அந்த நாட்டிற்கு அஸ்திவாரமிட்டவர்கள் ஞானமாக வகை தேடினர். மத அமைப்பு எதற்கும் மதிப்பு கொடுக்கவும் அல்லது அது சுதந்திரமாக இயங்குவதை தடை செய்யாமலிருக்கவும் அமெரிக்க சட்டமாமண்டம் சட்டம் இயற்றியது. ஐக்கிய மாகாணங்களிலுள்ள எந்த பொது வேலைக்குமான தகுதியை சோதிப்பதற்கு எந்தவிதமாக மத சம்பந்தப்பட்ட தேர்வும் ஒருபோதும் அவசியமாக்கப்படக்கூடாது என்று அரசியலமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்கும் வெளிப்படையான கேட்டிற்கும் சமூக பாதுகாப்பையும் மீறினால் மட்டுமே மத சம்பந்தமான எந்த கடைபிடிப்பையும் சமூக அதிகாரத்தால் கண்டிக்க முடியும். ஆனால் பொருத்தமற்ற அப்படிப்பட்ட நடவடிக்கை அதன் அடையாளமாக குறிப்பிடப்பட்டுள்ளதை விட எந்த வகையிலும் பெரிதல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்புகளை உடைய மிருகம் செயலில் தூய்மையானதாகவும் சாதுவானதாகவும் தீங்கு செய்யாததாகவும் இருந்த மிருகம் இப்பொழுது வலுசர்ப்பத்தைப் போல் பேசுகிறது.
மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்குச் சொல்லிற்று. சட்டமியற்றும் வல்லமை மக்களிடமுள்ளது என்னும் ஒரு அரசாங்க அமைப்பு இங்கு தெளிவாக முன்வைக்கப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நாடு ஐக்கிய அமெரிக்க நாடுதான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான சான்றாக உள்ளது.
ஆனால் மிருகத்தின் சொரூபம் என்றால் என்ன? அது எவ்வாறு அமைய இருக்கிறது?
அந்த சொரூபம் இரண்டு கொம்புள்ள மிருகத்தால் செய்யப்பட்டு அது முதலாம் மிருகத்தின் சொரூபமாக உள்ளது. அது மிருகத்தின் சொரூபம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படியானால் அந்த சொரூபம் எதைப்போன்று இருக்கிறது என்பதை அறிய நாம் மிருகத்தின் குணலட்சணங்களையே போப்பு மார்க்கத்தையே ஆராய வேண்டும். ஆரம்பகால சபை சுவிசேஷத்தின் எளிமையை விட்டு பிரிந்து சென்று அஞ்ஞான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஏற்றுக்கொண்டு அது தன்னிடமிருந்த தேவனுடைய ஆவியையும் வல்லமையையும் இழந்துவிட்டபோது கரைப்பட்டு போயிற்று. மக்களின் மனச்சாட்சியை கட்டுப்படுத்துவதற்காக அது மதச்சார்பற்ற வல்லமையின் ஆதரவை தேடினபோது அது கரைப்பட்டு போனது. அதன் பலன் நாட்டின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி தனது நலனனை மேம்பாடடைய செய்வதற்காக அதை செயல்படுத்தி குறிப்பாக அதற்கு எதிரான மதவிரோதத்தை தண்டிக்கும் ஒரு சபையாக போப்பு மார்க்கம் உருவானது. ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுவதற்காக மார்க்க வல்லமையானது சமூகத்தையும் அரசாங்கத்தையும் கட்டுப்படுத்தியாக வேண்டும். சபை தனது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள அரசாங்க அதிகாரத்தையும் கூட பயன்படுத்திக் கொள்ளும்.
சபைக்கு எப்பொழுதெல்லாம் சமயச் சார்பற்ற வல்லமை கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் அது தனது கோட்பாடுகளிலிருந்து வேறுபட்டிருப்பவர்களை தண்டிக்க அந்த வல்லமையை பயன்படுத்தியது. உலக வல்லமைகளுடன் உறவை ஏற்படுத்திக் கொண்ட புரொட்டஸ்டாண்ட் சபைகள் ரோமன் கத்தோலிக்க சபையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அதைப்போலவே மனச்சாட்சியின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வாஞ்சையை வெளிக்காட்டியுள்ளது. இங்கிலாந்து சபையை விட்டு பிரிந்து சென்றவர்களின் மீது செயல்படுத்தப்பட்ட நீண்ட நாள் உபத்திரவம் இதற்கு ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. 16-17 நூற்றாண்டுகளில் இங்கிலாந்து சபைக்கு இணங்காத ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தங்களது சபையை விட்டு வெளியேறும்படி வற்புறுத்தப்பட்டு போதகர்களும் விசுவாசிகளுமாயிருந்த அநேகர் அபராதத்திற்கும் சிறைவாசத்திற்கும் சித்திரவதைக்கும் இரத்த சாட்சிகளாவதற்கும் உள்ளானார்கள். ஆரம்பகால சபையின் மருள விழுகைதான் சமூக அரசாங்கத்தின் உதவியை நாடும்படி வழிநடத்தினது. அது போப்பு மார்க்கம் முன்னேற்றமடைவதற்கான வழியை ஆயத்தப்படுத்தினது. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவமனுஷன் வெளிப்படுவான். 2 தெசலோனிக்கேயர் 2:3 என்று பவுல் கூறினார். அதைப்போலவே சபையின் மருள விழுகை மிருகத்தின் சொரூபத்திற்கு வழியை ஆயத்தம் செய்யும்.
கர்த்தருடின் வருகைக்கு முன் முதலாம் நூற்றாண்டில் உண்டானது போல மார்க்கத்தன்மையில் ஒரு வீழ்ச்சி நிலவும் என்று வேதாகமம் கூறுகிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும்
இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய்ச் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும். 2 தீமோத்தேயு 3:1-5. 2 தீமோத்தேயு 4:1-2. 2 தெசலோனிக்கேயர் 2:9-11. சாத்தான் செயலாற்றுவான்.
அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
2 தெசலோனிக்கேயர் 2:11. இவ்விதமான தெய்வபக்தி இல்லாத நிலைமை உண்டாகும்போது 1ஆம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த அதே பலன்கள் பின்தொடரும்.
புரொட்டஸ்டாண்ட் சபைகளில் உள்ள வேற்றுமையான நம்பிக்கைகளை சரிப்படுத்த வற்புறுத்தலினால் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ண எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள முடியாது என்பதே முடிவான சான்றாக அநேகரால் கருதப்படுகிறது. ஆனால் புரொட்டஸ்டாண்ட் விசுவாசமுடைய சபைகளில் பொதுவான கோட்பாட்டின் அடிப்படையில் உண்டாகக்கூடிய ஒற்றுமைக்கு அனுகூலமான பலமிக்கதாக வளர்ந்து வரும் நுண்ணுணர்வுகள் பல ஆண்டுகளாக உள்ளன. இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமைகள் முக்கியமானவைகளாக இருந்தபோதிலும் எல்லோராலும் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயங்களின் மீது விவாதம் செய்வதை விட்டுவிட வேண்டியது அவசியமாகும். கிபி 1846 சார்லஸ் பீச்சர் என்பவர் ஒரு பிரசங்கத்தின் போது சுவிசேஷ புரொட்டஸ்டாண்ட் சபைகளின் ஊழியம் வழிநெடுகிலும் மனித பயம் என்னும் நிர்பந்தத்தினால் அமைக்கப்பட்டது மட்டுமின்றி அடிப்படையில் ஊழல் மிக்க காரியங்களிலேயே அவர்கள் நகர்ந்து மூச்சு விட்டு வாழுகின்றனர். சத்தியத்தை மூடி மறைப்பதற்காக அவர்களது கீழ்த்தரமான தன்மைகளுக்கு இறங்கி மருள விழுகையின் வல்லமையின் முன் தங்களுடைய முழங்கால்களை மடக்கி மண்டியிடுகின்றனர். ரோமன் கத்தோலிக்கர்களுடனுள்ள காரியங்கள் இப்படிப்பட்டதாக இருந்ததில்லையோ? நாம் மறுபடியும் அதன் வாழ்க்கையின்படியே வாழ்ந்து கொண்டிருப்பதில்லையா? நமக்கு சற்று முன்னால் நாம் எதைக் காண்பிக்கிறோம்? இன்னொரு பொதுக்குழு, ஒரு உலக மாநாடு, சுவிசேஷ சம்பந்தம், உலகளாவிய சபை. முழுமையான ஒற்றுமைக்காக இதை அடைந்து கொள்ளும்போது அது நிர்பந்தத்திற்கு வகை தேடும் ஒருபடியாக அமையும் என்றார்.
ஐக்கிய அமெரிக்க நாட்டிலுள்ள தலையாய சபைகள் தங்களுக்கு இடையிலுள்ள பொதுவான கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒன்று சேரும்போது தங்களுடைய அமைப்புகளை தாங்குவதற்காக வற்புறுத்தும் சட்டங்களை இயற்ற அவை அரசை வசீகரிக்கும் போது புரொட்டஸ்டாண்டு அமெரிக்காவானது ரோமன் கத்தோலிக்க மதத்தலைமைக்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணும். அப்பொழுது பிரிவினைக்காரர்களின் மீது உபத்திரவங்களும் சமூக தண்டனைகளும் தவிர்க்க முடியாத பலனாக நிகழும்.
2 கொம்புகளுடைய மிருகம் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. வெளிப்படுத்தல் 13:16-17. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கித் தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவனெவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடிப்பான். வெளிப்படுத்தல் 14:9-10 என்பது 3ஆம் தூதனின் எச்சரிப்பாக உள்ளது. 2 கொம்புள்ள மிருகத்தின் வற்புறுத்துதலினால் தொழுது கொள்ளப்பட்ட இந்த தூதிலுள்ள மிருகம் 1ஆம் மிருகமாக அல்லது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் காணப்படும் சிறுத்தையைப் போன்ற மிருகமாக போப்பு மார்க்கமாக உள்ளது. மிருகத்தின் சொரூபம் என்பது புரொட்டஸ்டாண்ட் சபைகள் தங்களுடைய பிடிவாதமான கோட்பாட்டை வற்புறுத்துவதற்காக அரசு வல்லமையின் உதவியை தேடும்போது உண்டாகக்கூடிய மருள விழுந்த புரொட்டஸ்டாண்ட் மார்க்கத்தின் அமைப்பை எடுத்து காட்டுகிறது. மிருகத்தின் அடையாளம் என்பது இனிமேல் விளக்கப்படவுள்ளது.
மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவதற்கு எதிரான எச்சரிப்பை கொடுத்த பின், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும்.
வெளிப்படுத்தல் 14:12 என்று தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறது. தேவனுடைய கற்பனையை காத்துக் கொள்ளுகிறவர்கள் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அதன் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இடையிலுள்ள ஒப்பிடும் வேற்றுமையான இடத்தில் வைக்கப்படுவதினால், தேவனுடைய கற்பனைகளை காத்துக் கொள்ளுதல் ஒரு பக்கத்திலும் அதற்கெதிரான மீறுதல் மறுபக்கத்திலும் இருப்பது தேவனை வணங்குபவர்களுக்கும் மிருகத்தை வணங்குபவர்களுக்கும் இடையிலுள்ள தெளிவான வேற்றுமையை எடுத்து காட்டுகிறது.
மிருகத்தின் விசேஷமான குணலட்சணங்களும் அதன் காரணமாக அதன் சொரூபத்தின் தன்மையும் தேவனுடைய கற்பனைகளை தகர்ப்பதாக உள்ளது. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று தானியேல் கூறுகிறான். பவுல் அந்த வல்லமைக்கு தன்னைத்தானே தேவனுக்கு மேலாக உயர்த்தும் பாவ மனுஷன் என்று பெயரிடுகிறான். ஒரு தீர்க்கதரிசனம் மற்றொரு தீர்க்கதரிசனத்திற்கு வாழ்த்துறையாக உள்ளது. தேவனுடைய கற்பனையை மாற்றும் செயல் ஒன்றினால் மட்டுமே போப்பு மார்க்கத்தால் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்த முடிந்தது. இவ்விதமாக கற்பனை மாற்றப்பட்டுள்ளது என்பதை நன்கு புரிந்து கொண்டும் அதை எவர்கள் கைக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த மாற்றத்தை உண்டு பண்ணின வல்லமைக்கு அதிமேன்மையான மேன்மையை கொடுக்கின்றவர்களாக இருப்பார்கள். போப்பு மார்க்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் அப்படிப்பட்ட செயலானது தேவனுக்கு பதிலாக போப்புவுடன் உறவு கொள்ளும் ஒரு அடையாளமாக இருக்கும்.
தேவனுடைய கற்பனையை மாற்றுவதற்கு போப்பு மார்க்கம் முயன்றிருக்கிறது. விக்கிரக ஆராதனையை தடை செய்யும் இரண்டாவது கற்பனையை கற்பனைகளிலிருந்து நீக்கிவிட்டது. ஏழாம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பதற்கு பதிலாக முதலாம் நாளை ஆசரிக்க அனுமதியை கொடுத்தது. நான்காவது கற்பனையையும் மாற்றியமைத்துள்ளது. மேலும் அது முதலாவது கற்பனையிலேயே உள்ளடக்கமாக இருப்பதினால் இரண்டாவது கற்பனை அவசியமற்றது. எனவே அதனை நீக்குவதற்கு அதுவே காரணமென்று புரிந்து கொள்ள வேண்டுமென்றும், தேவன் அதை வடிவமைத்த விதில் அவர்கள் அதை கொடுத்திருக்கின்றனர் என்றும் போப்பிஸ்டுகள் வற்புறுத்துகின்றனர். தீர்க்கதரிசியினால் முன்னுரைக்கப்பட்ட மாற்றமாக இது இருக்க முடியாது. வேண்டுமென்றே திட்டமிட்டே செய்யப்பட்டுள்ள மாற்றமாக இருக்கிறது. அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். நான்காம் கற்பனையில் உண்டுபண்டப்பட்ட மாற்றம் தீர்க்கதரிசனத்தை மிகச் சரியாக நிறைவேற்றுகிறது. ஏனெனில் இதற்கான ஒரே அதிகாரத்தின் மீது உரிமை பாராட்டுதல் சபையினுடையதாக உள்ளது. இங்கு போப்பு மார்க்க வல்லமையானது தன்னை வெளியரங்கமாக தேவனுக்கும் மேலாக வைக்கிறது.
நான்காவது கற்பனையானது தேவனின் சிருஷ்டிக்கும் வல்லமையின் அடையாளமாக இருக்கிறது. மனிதனின் பக்தி, தொழுகை ஆகியவைகளின் மீது உள்ள அவரது உரிமைக்கு அது சாட்சியாக இருக்கிறது. எனவே நான்காவது கற்பனையின் மீது வைத்திருக்கும் மதிப்பின் காரணமாக தேவனை தொழுபவர்கள் மிகச் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவர்களாக தெளிவுபடுத்தி காட்டப்படுகின்றனர். மிருகத்தை தொழுபவர்கள் சிருஷ்டிகரின் நினைவு சின்னத்தை தகர்த்தெறியும் அவர்களது முயற்சியினாலும், ரோமன் கத்தோலிக்க சபை ஏற்படுத்தின அமைப்பை உயர்த்துவதனாலும் தெளிவாக வேறுபடுத்தி காட்டப்படுவார்கள். போப்பு மார்க்கம் தனது தற்பெருமை மிக்க உரிமைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பில்தான் உறுதிப்படுத்தியது. அது அரசு வல்லமையை முதலாவது கையாண்டது. ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருடைய நாளாக ஆசரிக்க வற்புறுத்தும் செயலில்தான் இருந்தது. ஆனால் வேதாகமம் முதல் நாளை கர்த்தருடைய நாளாகச் சுட்டிக்காட்டாமல் ஏழாவது நாளைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்று கிறிஸ்து கூறினார். ஏழாம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று நான்காவது கற்பனை அறிவிக்கிறது. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியினால் அந்த நாளை என்னுடைய பரிசுத்த நாள் என வடிவமைத்தார். மார்க் 2:28, ஏசாயா 58:13.
கிறிஸ்து ஓய்வு நாளை மாற்றிவிட்டார் என்பதாக அடிக்கடி முன்வைக்கப்படும் உரிமை பாராட்டுதல் அவரது சொந்த வார்த்தைகளினாலேயே தவறு என்பதாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேனென்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள்.
அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்குப் போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்னப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் என்னப்படுவான். மத்தேயு 5:17-19 என்று இயேசு அவரது மலைப்பிரசங்கத்தில் கூறினார். ஓய்வு நாளின் மாற்றத்திற்கான அதிகாரத்தை வேத வாக்கியங்கள் கொடுப்பதில்லை என்பது புரோட்டஸ்டாண்டுகளால் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். அமெரிக்கன் டிராக்ட் சொசைட்டி, அமெரிக்கன் சண்டே ஸ்கூல் யூனியன் ஆகியவைகளின் வெளியீடுகளில் இது தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், ஓய்வு நாள் என்பதை பற்றிய ஏதாவது தெளிவான கட்டளை அல்லது சம்பந்தப்பட்ட காரியத்தில் புதிய ஏற்பாட்டின் முழுமையான மௌனத்தை இந்த வெளியீடுகளில் ஒன்று ஒப்புக்கொள்ளுகிறது. கிறிஸ்துவின் மரணம் வரை அந்த நாளில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஆவணங்கள் காட்டும் வரை அவர்கள் அப்போஸ்தலர்கள் 7 நீக்கம் செய்து அதற்குப் பதிலாக வாரத்தின் 1 ஆசரிக்க வேண்டுமென்ற தெளிவான கட்டளை எதையும் கொடுக்கவில்லை. ஓய்வு நாள் தங்களது சபையால்தான் மாற்றப்பட்டது என்று ரோமன் கத்தோலிக்கர்கள் ஒப்புக்கொண்ட ஞாயிற்றுக்கிழமையை புரோட்டஸ்டாண்டுகள் ஆசரிப்பதன் மூலம் அவர்கள் அதன் வல்லமையை அங்கீகரிக்கின்றனர் என்று அறிவிக்கின்றனர். கிறிஸ்தவ மதத்தின் கத்தோலிக்க வேதபாடம் என்னும் நூலில் 4 கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஆசரிக்கப்பட வேண்டிய நாளை பற்றிய ஒரு கேள்விக்கு பதிலாக, பழைய சட்டத்தின் காலத்தில் சனிக்கிழமை பரிசுத்தமாக்கப்பட்ட நாளாக இருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டு தேவ ஆவியினால் இயக்கப்பட்ட சபை சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையை ஏற்படுத்தினது. எனவே இப்பொழுது நாங்கள் 7 பதிலாக 1 பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று கூறுகிறது. ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிய அதே நடவடிக்கையை புரோட்டஸ்டாண்டுகள் அனுமதித்து ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிப்பதினால் பண்டிகை நாட்களை ஏற்படுத்தவும் பாவத்தின் கீழ் நடத்தவும் உள்ள கத்தோலிக்க சபையின் வல்லமையை ஏற்கச் செய்வது கத்தோலிக்க சபையின் அதிகாரத்தின் அடையாளமாக உள்ளது என்று போப்புமார்க்க எழுத்தாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அப்படியானால் ஓய்வு நாள் மாற்றம் என்பது ரோமன் கத்தோலிக்க சபையின் அதிகாரத்தின் அடையாளம்தான் என்றால் மிருகத்தின் முத்திரை என்பதல்லாமல் வேறு என்ன?
ரோமன் கத்தோலிக்க சபையின் மேலாதிக்கத்தின் மீதுள்ள அதன் உரிமையை விட்டு விலகவில்லை. புரட்டஸ்டாண்டு சபைகள் வேதாகம ஓய்வு நாளை எசுக்கொள்ளுவதினால் அவைகள் இந்த அனுமானத்தை ஒத்துக்கொள்கின்றனர். அவர்கள் இந்த மாற்றத்திற்கு பாரம்பரியம், முற்பிதாக்கள் ஆகியோரின் அதிகாரத்தின் மீது உரிமை பாராட்டலாம். இப்படிச் செய்வதினால் அவர்களை ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வேறுபடுத்தும் அதே கொள்கைகளை வேதாகமும் ஒன்றுதான், புரட்டஸ்டாண்டு மக்களின் மதமாக இருக்கிறது என்பதை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிடுகின்றனர். இந்த காரியத்திலுள்ள உண்மைகளுக்கு தங்கள் கண்களை வேண்டுமென்றே மூடிக்கொள்ளுவதன் மூலமாக போப்பு மார்க்கவாதிகள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டிருப்பதை அவர்களால் காண முடியும். ஞாயிறு ஆசரிப்பை வற்புறுத்தும் இயக்கம் ஆதரவை பெறும்போது அது காலப்போக்கில் புரட்டஸ்டாண்டு உலகம் முழுவதையும் தனது துகில் கொடியின் கீழ் கொண்டு வர முடியும் என்ற நிச்சயத்தில் மகிழ்ச்சியடைகிறது. புரட்டஸ்டாண்டுகள் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிப்பது என்பதானது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் அதிகாரத்திற்கு அவர்களாகவே வணக்கம் செலுத்துவதாகும் என்று ரோமன் கத்தோலிக்க சபையினர் அறிவிக்கின்றனர். புரட்டஸ்டாண்டுகள் தங்கள் பங்காக ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்க வற்புறுத்துவது போப் மார்க்கத்தை வணங்கும்படி செய்யும் ஒரு வற்புறுத்தலாக மிருகத்தை வணங்குவதாக இருக்கிறது. 4 பிரமாணத்தின் உரிமைகளை புரிந்து கொண்டு உண்மையான ஓய்வு நாளுக்கு பதிலாக தவறான ஓய்வு நாளை அனுசரிக்க தேர்ந்து கொள்வதனால் எந்த வல்லமையால் அந்த கட்டளை உண்டாயிருக்கிறதோ அதற்கு வணக்கம் செலுத்துகின்றனர். ஆனால் மதச்சார்பற்ற வல்லமை ஒரு மத சம்பந்தமான கடமையை செய்யும்படி வற்புறுத்தும் அதே செயலினால் சபைகள் தாங்களாகவே மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணும். எனவே ஐக்கிய அமெரிக்க நாட்டில் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்க வேண்டும் என்னும் ஒரு வற்புறுத்தல் என்பது மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவதற்காகச் செய்யப்படும் ஒரு வற்புறுத்தலாக இருக்கும்.
ஆனால்
கடந்த தலைமுறைகளிலிருந்த கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்தபோது அவர்கள் வேதாகம ஓய்வு நாளை ஆசரிப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது ரோமன் கத்தோலிக்க உறவை தவிர்க்காதவர்களாயும் ஞாயிற்றுக்கிழமைதான் தெய்வீகத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஓய்வு நாள் என்றும் நேர்மையாக நம்பும் உண்மை கிறிஸ்தவர்கள் உள்ளனர். தேவன் அவருக்கு முன்னுள்ள அவர்களது நோக்கத்தின் நேர்மையையும் நாணயத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் மூலமாக வற்புறுத்தப்படும்போது உண்மையான ஓய்வு நாள் கோரும் கடமைகள் என்ன என்பதைப் பற்றி உலகம் முழுவதும் ஒளியடையும் போது எவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையை விட மேலான அதிகாரத்தை உடையதாக இராத ஒரு கற்பனைக்கு கீழ்ப்படிவதற்காக தேவனுடைய கற்பனையை மீறுவார்களோ அவர்கள் அதன் காரணமாக போப்பு மார்க்கத்தை தேவனை விட மேன்மையாக மதிப்பார்கள். சபைக்கும் ரோமன் கத்தோலிக்க சபையால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பை வற்புறுத்தும் வல்லமைக்கும் வணக்கம் செலுத்துகின்றனர். தேவனுடைய அதிகாரத்தின் அடையாளம் என்று அறிவித்த அமைப்பை மனிதர்கள் நிராகரித்து அதற்கு பதிலாக ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் மேலாதிக்கத்தின் அடையாளமாக தேர்ந்தெடுத்திருப்பதை மேன்மைப்படுத்தும்போது அவர்கள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துடன் உறவு கொள்ளும் அடையாளமாகிய மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளுவார்கள். மக்கள் முன்பாக இந்த பிரச்சனை இவ்விதமாக தெளிவாக வைக்கப்படாதவரை அவர்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கும் மனிதனுடைய கற்பனைகளுக்கும் இடையில் ஒன்றை தெரிந்து கொள்ளும்படி கொண்டுவரப்படும்போது எவர்கள் தொடர்ந்து மீறுவார்களோ அவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெறுவார்கள். அழிவுக்குரிய மக்களுக்கு இதுவரை ஒருபோதும் அறிவிக்கப்பட்டிராத விதத்தில் மிகப் பயங்கரமான எச்சரிப்பு மூன்றாம் தூதனுடைய தூதில் உள்ளது. இரக்கம் கலவாத தேவனுடைய கோபத்தை அழைக்கின்ற ஒரு பயங்கரமான பாவமாக அது இருந்தாக வேண்டும். இந்த முக்கியமான காரியத்தை பற்றி மனிதர்கள் இருளில் விடப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அனைவரும் ஏன் துன்பப்படுகின்றனர் என்பதை அறியவும் அவைகளிலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பினை அடையவும் இந்த பாவத்திற்கு எதிராக தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிகழும் முன் உலகத்திற்கு அதை பற்றிய எச்சரிப்பு கொடுக்கப்பட வேண்டியதுள்ளது. பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்தரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் முதலாம் தூதன் அவனுடைய தூதை கொடுத்தாக வேண்டுமென்று தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறது. அதே முத்தூதுகளின் ஒரு பகுதியாக இருக்கும் மூன்றாம் தூதனின் எச்சரிப்பு முதலாம் தூதனின் தூதை விட குறைவான அளவில் வரக்கூடியதாக இருக்கப் போவது இல்லை. வானத்தின் மத்தியில் பறக்கும் ஒரு தூதனால் உரத்த சத்தமாக அறிவிப்பதற்காகத் தீர்க்கதரிசனத்தில் அது எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அது உலகத்தின் கவனத்தை கவரும். இந்த போட்டியிலுள்ள பிரச்சனையில் கிறிஸ்தவ சமூகம் அனைத்தும் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுபவர்கள் என்றும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி அதன் முத்திரையை பெற்றுக்கொள்ளுபவர்கள் என்றும் இரு பெரும் வகுப்புகளாக பிரிந்து போகும். சிறியோர் பெரியோர் ஐசுவரியவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் யாவரும் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளுவதற்கு வற்புறுத்த இணைந்த போதிலும் தேவனுடைய மக்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். வெளிப்படுத்தல் 15:2-3 என்று பாடினதை பத்முத்தீவின் தீர்க்கதரிசி காண்கிறான்.